ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், பதம் 22-25, பாகம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ பகவான் உவாச்சம் பிரகாசம் ச பிரவிருத்தம் ச மோகம் ஏவச்ச பாண்டவாம் நத்வேஷ்டி சம்ப்ரவ்ருத்தானி நாவ்ரதானி காங்க்ஷதீம் உதாசீனவத்தாசீனா குணையோனா விசல்யதேம் குணாவர்தந்த இதி ஏவம் யோ அவஸ்திதக்னிங்கதேம். ஸ்ரீ பகவான் உவாச பிரகாசம் ச பிரவிருத்தம் ச மோகம் ஏவச்ச பாண்டவாம் நாத்வேஷ்டி சம்ப்ரவ்ருத்தானி நாவ்ருதானி காங்க்ஷதீம் உதாசீனவத்தாசீனோ குணையோ நாவிசல்யதேம் குணாவர்தந்த இதி ஏவம் யோ வஸ்ததி நங்கதேம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும், இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக கருதுபவனும், பிரகாச பிரியமானவற்றில் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். ஓம் அஜ்ஞானதி மிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன் மிலிதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினும் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 14, பதம் 22-25, பாகம் 1 இருக்கும். போன பதத்தில் அர்ஜுனர் 3 மிக முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தார். முதல் கேள்வி, ஒரு மனிதன் முக்குணங்களிலிருந்து உயர்ந்து உள்ளான் அப்படின்னா அவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை அப்படின்னு முதல்ல கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, முகுணங்களிலிருந்து விடை பெற்ற மனிதன் எவ்வாறு நடந்து கொள்வான் அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வியாகவும், மூன்றாவது கேள்வி, எவ்வாறு இம்முகுணங்களிலிருந்து உயர்வு பெறுவது அப்படிங்கிற மூன்று கேள்வியை அர்ஜுனர் கேட்டிருந்தார். அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் இரண்டு கேள்விகளுக்கு விடை குறிப்பிடுகின்றார். முகுணங்களிலிருந்து விடை பெற்றவனுடைய அறிகுறிகள், அவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அப்படிங்கிறதை பற்றி இந்த பதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். முதல்ல பகவான் குறிப்பிடுகின்றார், ஒரு மனிதன் வெறுக்காதவன், எப்போ வெறுக்காதவன் அப்படின்னா மயக்கம், பற்றுதல், பிரகாசம் இதிலிருந்து வெறுக்காதவன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம சிலவற்றை வெறுக்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், எப்பொழுது வந்து மயக்கம், பற்றுதல், பிரகாசம் இல்லையோ அப்பொழுது ஏக்கமடையாமல் இருத்தல் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில பொருட்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து வருத்தப்படுவோம், சில பொருள்கள் இல்லாத பொழுது ஏக்கமடைவோம். அதாவது சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார் பொருளூரில், மயக்கம் மயக்கம் அப்படின்னா நம்ம வெறுக்கிறோம். எப்போ வெறுக்கிறோம் அப்படின்னா, எப்பொழுது ஒரு மனிதன் நம்மளை வந்து மரியாதை இல்லாத பேசுகின்றானோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெறுக்கிறோம். எப்போ ஒரு மனிதன் வந்து நம்மளை ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டி பேசுகின்றானோ அப்பொழுது நமக்கு என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது எப்போ ஒரு மனிதன் நம்மளை வந்து பாராட்டலையோ அப்போ வெறுக்கவும், எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து பாராட்டுகின்றானோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா சந்தோஷம் அடைகின்றோம். பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், எவன் ஒருவன் முக்குணங்களிலிருந்து விடை பெற்று இருக்கின்றானோ அவன் வருந்துவதும் இல்லை ஏக்கம் அடைவதும் இல்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஏன் மயக்கம் இதை சொல்கின்றோம் அப்படின்னா, இந்த பாராட்டுதல் அதுக்கப்புறம் புகழ்ச்சி இகழ்ச்சி இது இரண்டுமே வந்து இந்த சரீரத்தை சம்மந்தப்படுத்துது. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த சரீரத்தை சம்மந்தப்படுத்தி தான் இதை இரண்டு புகழ்ச்சி இகழ்ச்சி. என்ன சொல்லுவான், சார் நீங்கள் போட்டிருக்க உடை வந்து மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இந்த உடை வந்து நம்ம வந்து ஆத்மா, இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்மா வந்து வாகனம் ஓட்டுபவர். இந்த சரீரம் தான் வந்து ஒரு வாகனம். இந்த வாகனத்தை பற்றி அவர் பேசுகின்றார், நம்மளை பற்றி அவர் பேசவில்லை. என்ன சொல்கின்றார் அப்படின்னா, இன்றைக்கி சொல்லுவார் உடை நல்லா இருக்குது அப்படின்னு, நாளைக்கு சொல்லுவார் உடை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் முக்குணங்களுக்கு உயர்ந்தவனாக சுத்த சத்துவ நிலையில் இருப்பவன், ஆன்மீக ஸ்தலத்தில் இருப்பவன் இதை பற்றி கவலைப்படுவது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் புகழ்ச்சி இகழ்ச்சிகள் சாதாரண விஷயம். அதனால் அவன் எப்பொழுதும் வந்து மயக்கம் அடைவதும் கிடையாது. அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் பற்றுதல். பற்றுதல்கள் சில நேரத்தில் வந்து சில பொருட்கள் மேலே நம்ம பற்றுதல்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா வெறுக்கவும் செய்வதில்லை, அவன் ஏக்கமும் செய்வதில்லை. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, பகவான் 18வது அத்தியாயத்தில் குறிப்பிடுவார், சில மனிதர்கள் வீட்டில் வந்து துன்பமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி வெறுப்பார்கள், அதனால் சந்நியாசம் ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து பல்கு வைராக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. பல்கு வைராக்கியம் அப்படின்னா இது வந்து சரியான சந்நியாசம் கிடையவே கிடையாது. சந்நியாசம் அப்படிங்கிறது பகவான் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் சரணாகதியும், அதுபோல் வந்து சந்நியாசம் இருக்க வேண்டும். வீட்டில் சுடுதே எனக்கு குளிருதே அப்படின்னு சந்நியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் எதனா ஒரு செயல்களை தவறான செயல்களை செய்வோம், இல்லைன்னா திருமணம் செய்து கொண்டு அங்கே மலைப்பகுதியில் ஒரு திருமணம் செய்து கொண்டு அங்கே வீடு கட்டி வாழ ஆரம்பித்து விடுவோம். அதனால் வந்து பகவான் இங்கே தெளிவாக முதலில் குறிப்பிடுகின்றார், ஒரு மனிதன் பிரகாசம் பற்றுதல் மயக்கம் இவற்றிலிருந்து வெறுக்காதவன், இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது வெறுக்காதவனும் அந்த விஷயம் இல்லையே அப்படின்னு ஏக்கமடையாதவன் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் வந்து இம்முகுணங்களிலிருந்து விருப்பட்டவனாக தெரிந்து கொள்ள அர்ஜுனா அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயற்கையே முக்குணங்கள், இந்த பௌதிக உலகமே எப்பொழுதும் வந்து ஸ்திரமாக இருக்கவே இருக்காது. பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், ஜட இயற்கையின் குணங்களுக்கு மத்தியிலும் ஸ்திரமாக இருப்பது எப்படி, நல்லா ஒரு வலிமையான கட்டிடம் இருக்குது அப்படின்னா என்ன சூறாவளி காற்று அடித்தாலும் எந்த எப்படி செயல்பட்டாலும் அந்த கட்டிடம் வந்து ஸ்திரமாக இருக்கும், அசையவே அசையாது. ஆனால் வந்து சரியான அஸ்திவாரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், இந்த லைட்டு கம்பம்லாம் பார்க்கலாம், நல்லா வலிமையாக இருக்கின்ற லைட்டு கம்பம்லாம் பார்த்தோம்னா அது ஸ்திரமாக இருக்கும், எவ்வளோதான் காற்று அடித்தாலும் என்ன பண்ணது விழாது. ஆனால் என்ன பண்ணும், ஸ்திரமாக இல்லை அப்படின்னா அது விழுந்துடும். குறிப்பாக இந்த வாழைமரம் பார்க்கலாம், வாழைமரம் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப வந்து வேர் ரொம்ப சின்னதாக இருக்கும், அது என்ன பண்ணும், லேசாக காற்று அடித்தா விட பட்டு 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 பட்டுன்னு கீழே விழுந்துடும். அதுபோல் யார் ஒரு மனிதன் ஸ்திரமாக இருக்கின்றானோ அவனை முக்குணங்களுக்கு உயர்ந்து இருக்கின்றான், அவன் சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றான் என்று புரிந்து கொள். அதனால் நம்ம என்ன இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இயற்கை எப்படி தான் வந்து சூறாவளி காற்று அழித்தாலும் வாழ்க்கையில் நம்ம ஸ்திரமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பௌதிகமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் வந்து ஸ்திரமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், சஞ்சலம் இன்றி இருக்க இருப்பான் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். சஞ்சலம் அப்படின்னாலே தெரியும், நம்ம குரங்கு மாதிரி நம்மளோட மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா சஞ்சலம் அடைந்து கொண்டே தான் இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நம்மளோட மனம் என்றைக்குனா வந்து சஞ்சலம் இன்றி இருக்கா, ஒன்று துக்கப்படுவோம் இல்லைன்னா சந்தோஷம், துக்கம் சந்தோஷம், துக்கம் சந்தோஷம், இந்த உலகத்தில் நம்ம இதை தவிர வேறு எதனா பண்ணுறோமா அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஆஹா ஓஹோ ஒன்று கொண்டாடிட்டே இருப்போம், உடனே வந்து துக்கம் வந்துடும். அடையே துக்கம் வந்துச்சு துக்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்க இன்பம் வரும். இது போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, சஞ்சலமின்றி இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நடுநிலை. நடுநிலை அப்படின்னா திவ்யமான நிலையில் எப்பொழுதும் வந்து நிலை பெற்றிருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆன்மீக ஸ்தலத்தில் வந்து அகம் பிரம்மாஸ்மி தேகினோஸ்மின் யதாதேகே கௌமாரம் எவ்வனம் ஜரம் ததாதேகந்தர பிராப்தி தீரத்திரனா முக்கியத்தே. எப்பொழுதும் நம்ம ஆத்மாவினுடைய உண்மையான நம்மளுடைய உண்மையான சொரூபம் ஆத்மா, அந்த ஆத்மாவினுடைய சொரூபத்தில் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்க வேண்டும். நம்ம வந்து பௌதிக ஸ்தலத்தில் வந்து எப்பொழுதும் செயல்படக்கூடாது. பகவானுடைய நாமத்தையும் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களையும் படித்து உண்மையான ஞானத்தை புரிந்து நாம் எப்பொழுதும் திவ்யமான நிலைமையில் இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், யார் ஒரு மனிதன் இம்முகுணங்களிலிருந்து விடை பெற்றிருக்கின்றானோ அவன் நன்றாக அறிந்திருக்கின்றான். என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த முக்குணங்கள் செய்கின்றன, இந்த ஆத்மா செய்வது கிடையாது அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம எதையோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதை அந்த இந்திரியம் என்ன பண்ணும் அப்படின்னா இழுத்துக்கிட்டு ஓடும். எப்படி குதிரை இருக்கின்றதோ, இப்போ கண்ணுக்கு என்ன பண்ணும், இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் குடித்தனம் இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அந்த அஞ்சு குடித்தனம் இருக்கார் ஒரு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கார், ஆறு பேர் குடித்தனம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில். அப்போ என்ன பண்ணுவோம், உரிமையாளர் அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்போ அந்த வீட்டில் தங்கியிருக்கிற அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இங்கெங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போ, இங்கெங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் அவர் கூடயே பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் செய்யலை, நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வீட்டில் வாடகைக்கு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உரிமையாளரை கூட்டி கொண்டு ஓடுவதைப் போல இந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் இருக்கின்ற உரிமையாளர், இந்த இயந்திரங்கள் கண் காது மூக்கு இதெல்லாமே வந்து வாடகைக்கு இருப்பதை போல இது என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இங்கே அருமையாக இருக்கின்றதே இதை கூட்டி கொண்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் என்ன பண்ணுது, ஓடுது. இங்கே காது என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து புலநின்பங்களை அனுபவிக்கலாமோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டி கொண்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. அதுக்கப்புறம் நாக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடுது. அது போல இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உரிமையாளன் ஆத்மாவாக இருக்கின்ற ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, எதையும் செய்வதில்லை அப்படின்னு புரிந்து கொள். ஏன் அப்படின்னா, உரிமையாளர் வீட்டில் இருக்கிற உரிமையாளர் அவர் பாட்டுக்கு வீட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் இந்த வாடகைக்கு இருக்கின்ற மக்கள் தான் கூட்டி கொண்டு உரிமையாளரை ஓடுகின்றார்கள். ஆனால் உரிமையாளர் எதையும் செய்வதில்லை. அதுபோல இந்த ஆத்மாவானது எதையும் செய்வதில்லை, இந்த இந்திரியங்கள் இழுத்து கொண்டே அலைகின்றன அப்படின்னு நன்றாக அவன் தெரிந்து வைத்திருக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து துக்கத்திலையும் வந்து இன்பத்திலையும் சமமாக இருத்தல், இது வந்து மிக மிக முக்கியம். துக்கத்திலையும் இன்பத்திலையும் சமமாக இருத்தல், இது எப்படி சார் முடியும், ரொம்ப கஷ்டமான விஷயம். துக்கப்படும் போது துக்கப்பட்டு தான் ஆகணும், சந்தோஷம் அடையும் போது சந்தோஷம் அடையதானே ஆக வேணும். நம்ம என்ன கல்லா, அது பாட்டுக்கு இருக்கிறது. கல் என்ன பண்ணுவோம், வெயில் அடித்தாலும் அப்படி தான் இருக்கும், மழை பெஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். அதுபோல் நாங்கள் என்ன கல்லா, அப்படியே இருக்கிறதுக்கு சுகமடையும் பொழுது சுகமடையாமல் துக்கமடையும் பொழுது துக்கமடையாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் நம்ம எப்போ திவ்யமான நிலைக்கு வருகின்றோமோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் வந்து துக்கம் வரும் பொழுது துக்கப்படாமலும் இன்பம் வரும் பொழுது இன்பப்படாமலும் வந்து சமநிலையுடன் அப்போ எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னா, திவ்யமான நிலை பெறுவது, திவ்யமான ஆன்மீக ஸ்தலத்தில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துக்கத்தை வைத்து நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க சாலையில், அப்போ எதனா வந்து ஒரு சின்ன இப்போ அதுவும் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, செருப்பு போடாமல் நடந்து போனாங்க, உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாக்ஸ் போட்டுக்கிறோம் சுவை போட்டுக்கிறோம், அதுக்கு வந்து அக்கு பஞ்சருங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து சாதாரணமாக ஷூ இல்லாமல் மனிதன் போயிட்டே இருந்தான் சாலையில், அது என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற கல் மண்ணெல்லாம் குத்தம் குத்தம் போது என்ன ஆச்சு, அது அங்கங்கே வந்து எல்லா நரம்புகளும் இந்த பாதத்தில் தான் வந்து எல்லாமே வந்து இணையுது. அப்போ அதுவாக என்னாச்சு, அக்கு பஞ்சர் ஆகிடுச்சு. உடலில் எதனா நோய் இருந்தால் கூட அதுவாக சரிப்படுத்திக்கும், அது எப்படிங்க அதுவாக சரிப்படுத்திக்கும் அப்படின்னா, இப்போது அக்கு பஞ்சர் மருத்துவமனையெல்லாம் இருக்குது, நம்ம எங்கன்னா தலை வலிச்சுது அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் எந்த நரம்பு தலையில் வந்து இந்த எங்கே எங்கே வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அவர்கள் அங்கே குத்தம்போது என்ன ஆகிடும், அங்கே இருக்கிற வந்து அடைப்புகள்லாம் எடுத்துக்கும், அதுவாக சரியாயிடும். அதுபோல் அந்த காலத்தில் அப்படி நடந்து போயிட்டே இருந்தான், அது வந்து அப்படி இருந்துச்சு. அதுபோல் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும் சாலையில் அப்படின்னா எங்கன்னா ஒரு லேசாக ஒரு கல் குத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வலிக்கும், அது அப்படியே போயிடும். அது என்ன 24 மணி நேரம் வலிச்சுட்டே இருக்க போது கொஞ்ச நேரம் கல் குத்தம், அதுக்கப்புறம் அப்படி சரியாயிடும். அதுபோல் எவன் ஒருவன் திவ்யமான நிலைமையில் இருக்கின்றானோ அவன் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கொள்கின்றான். ஏன் அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. இந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய சுகமும் சரீரத்திலிருந்து வரக்கூடிய துக்கமும் அது வந்து எப்போ எப்படி மேகங்கள் கலந்து விடுமோ அதுபோல் கலந்து விடும். அதை பற்றி திவ்யமான நிலைமையில் இருப்பவன் எவன் எப்பொழுதும் கலங்கப்படுவதில்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கின்றார் பகவான் அப்படின்னா, மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக நினைத்துக்கொள். அடேங்கப்பா இது ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மண் கல் பொன்னு எல்லாமே சமமாக நினைத்துக்கொள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம், வைரங்கிறோம், இதை வந்து தங்கங்கிறோம், இது வந்து கல்லுங்கிறோம், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே வந்து ஒன்று தான். ஏன் அப்படின்னா எல்லாமே பௌதிக மூலக்கூறுகளால் படைக்கப்பட்டவை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் படைக்கப்பட்டிருக்கிறது. வேறு எதுனா படைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம தான் வந்து வைரத்துக்கு இவ்வளோ விலை, அந்த நகைக்கு இவ்வளோ விலை, இந்த இதுக்கு இவ்வளோ விலை நிர்ணயிக்கிறோம். அப்படி தானே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் தான் தயாரிக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு பொருளுக்கு இவ்வளோன்னு ஒரு பொருளுக்கு இவ்வளோன்னு நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். அதாவது இப்போ வைரம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைச்சிது அப்படின்னா வைரத்தை யாருனா ஓடி ஓடி வாங்குவாங்களா? வைரம் ஏதோ கிடைக்காமல் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுகின்றார்கள் மக்கள் அப்படின்னா அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். அதே தங்கம் எல்லா இடத்துலையும் தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடிப்பைப்பில் வந்து நம்ம தண்ணி அடித்து தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நகைக்கு எதனா வேல்யூ இருக்குமா? இவ்வளோ விலை 5000 போயா அப்படின்னா எங்கள் இப்போ அடிப்பைப்பிலே தங்கம் கிடைக்குது, நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு தங்கத்தோட விலை குறைஞ்சிரும். இப்போ தண்ணி கிடைக்குது, அதனால் தண்ணியோட விலை கம்மியாக இருக்குது. அதே இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தண்ணியெல்லாம் ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா தங்க மாதிரி வந்து தண்ணி விலை வந்துடும். அதனால் வந்து இது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற விலை உயர்வு, விலை தாழ்வு, இதை வைத்து நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா இதற்கு வந்து மதிப்பு அதிகம், இதற்கு மதிப்பு குறைவு அப்படின்னு நம்ம நினைத்து கொள்கின்றோம். ஆனால் எவன் ஒருவன் திவ்யமான நிலைமையில் இருக்கின்றானோ அவனை பொறுத்தவரையில் இது எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டவை, இதை அனைத்துமே சமம் என்று பார்க்கின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். மற்றும் பல கருத்துக்களை பகவான் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார். நாம் நாளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.